சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 14 அத்தியாயம். சிறை இருந்தவன் ஏற்றம். கடல்வேந்தனை பிடிக்க முயன்று தாம் அடைந்த தோல்வியாலும், அவனாகவே வலிவில் சிறைப்பட்டு தம்மோடு வந்த விசித்திரத்தாலும், பரணர் இல்லத்தில் முன்பு நடந்த சண்டையை பற்றிய வியப்பினாலும், அன்று இரவு முழுவதும் உறங்கவில்லை சேரன் அமைச்சரான அழும்பில்வேள். சுமார் 12 படை வீரர்களை அவன் ஒருவனாக சமாளிப்பதையும், விரைந்து வந்து தமது கழுத்தில் வேலை ஊன்றி தம்மை பணிய வைத்ததையும் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து, இத்தனை வீரரால் இவனை பிடிக்க முடியவில்லை என்றால் வேறு எப்படித்தான் பிடிப்பது என்ற ஒரு கேள்வியையும் தம்முள் எழுப்பிக் கொண்டார் அமைச்சர். இத்தகைய தோல்வி மனப்பான்மையின் காரணமாக அவர் கோபம் சஞ்சயன் மீது திரும்பி, இவன் என்ன பெரிய தூதன், தந்திரக்காரன், ஒரு கொள்ளைக்காரனை தன்னந்தனியாக வந்தவனை பிடிக்க முடியாதவன், எதை கண்டுபிடிப்பான், எதை சாதிப்பான் என்று சீறிக் கொண்டார் உள்ளத்துள். இந்த யோசனைகளோடு கடல்வேந்தன் போர் முறையும் அவருக்கு பரம விசித்திரமாயிருந்தது. அவன் சண்டையிட்ட விதம் ஒருபுறம் இருக்க, அவன் மீது மறைவிலிருந்து வீசிய வேல்கள் அவன் மார்பில் பாய்ந்து பயனற்று ஏன் வீழ்ந்தன, இதை நாளை அவனையே கேட்டு விடுகின்றேன் என்று சொல்லிக் கொண்டார். அத்தோடு ஒரு சந்தேகமும் எழுந்தது அழும்பில் வேள் மனத்தில். இவன் எதற்காக நிலக்கள்ளியின் அறைக்கு பக்கத்து அறையில் சிறையிருக்க விரும்பினான்? என் மகள் இவனை தப்புவிட்டு விடுவாளோ? ஏன் கூடாது? வில்லம்பிள்ளச்சனை இல்லத்தில் எங்களை அனுப்பிவிட்டு இவனோடு சென்றவள் தானே என்றும் சிந்தனையில் இறங்கினார். இத்தகைய சந்தேகங்களாலும் ஆத்ம விசாரணையாலும் உறக்கம் வராததால் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டே இருந்ததன் விளைவாக படுக்கையில் புரண்டபடி நேரத்தை செலவழித்து, விடுவதற்கு கால் ஜாமம் இருக்கும் போதே படுக்கையை விட்டு எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு மாளிகை கூடத்தில் உலாவினார். உலாவிக் கொண்டே நிலக்கள்ளி அறையையும் கடல்வேந்தன் அறையையும் நெருங்கி ஊன்றி பார்த்தார். ஏதாவது அரவம் வருகிறதா என்று காதுகளை தீட்டிக் கொண்டு உற்று கேட்கவும் செய்தார். இரண்டு அறைகளிலும் அரவும் அணுவளவும் கிடையாது. கடல்வேந்தனை காக்க வேண்டிய காவலர்களும் கீழே உட்கார்ந்து அறைக்கதவு மீது சாய்ந்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அமைச்சர் வரவினால் ஏற்பட்ட அவர் காலடி ஒளிகள் கூட அவர்களை எழுப்பவில்லை. அதனால் வெகுண்ட அமைச்சர் ஒரு காவலனை காலால் சீண்டவே அவன் அலறி புடைத்துக் கொண்டு எழுந்து அவருக்கு தலை வணங்கி,
மாமன்னர் செங்குட்டர் வாழ்க, அமைச்சர் வாழ்க என்றும் கட்டியம் சொன்னார்.
அமைச்சர் அவனையும் அவன் கூறிய கட்டியத்தால் விழித்துக் கொண்ட சக காவலனையும் இகழ்ச்சியோடு பார்த்து,
உங்களுக்கு தெருக்கூத்தில் பழக்கம் உண்டா என்று வினவினார்.
காவலர்கள் மௌனமாக நின்றனர். அவரால் காலால் உதைக்கப்பட்ட காவலன் மட்டுமே சிறிது நேரம் கழித்து,
அமைச்சருக்கு தெரியாததல்ல, ஆண்டுதோறும் இந்த ஊர் அம்மன் விழாவில் கூத்தடுபவர் என் கோஷ்டியர்தான், அதில் நான் அரச வேடம் போடுவேன், தாங்களே பார்த்திருக்கின்றீர்கள்
என்று இழுத்தான். தற்பெருமை பிடிபடாததால் தலையையும் குனிந்து கொண்டான். இதை கேட்ட அமைச்சர் சினம் 1000 மடங்கு அதிகமாகவே, நீ எப்பொழுது காவலன் வேடம் போட ஆரம்பித்தாய் என்று கோபத்தோடு இகழ்ச்சி மரியாதையையும் காட்டினார்.
தாங்கள் நியமித்தது முதல் என்றான் காவலன்.
ஓ அப்படியா, அமைச்சர் சினம் அதிகமாயிற்று.
ஆம் அமைச்சர் பெருமானே, அமைச்சரிடம் அரசர் காவல் இருக்கக்கூடாது, இன்றிலிருந்து உம்மை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன்.
அது வெறும் வேடம், இதுவும் அப்படித்தான், நீ காவலா புரிகின்றாய், தூங்குவது காவலா?
இல்லை, அப்படியானால் ஏன் தூங்கினாய்?
அவர் உத்தரவு.
யார் உத்தரவு?
கடல்வேந்தர் உத்தரவு.
காவலர் சொற்கேட்டு அமைச்சர் பிரமித்தார்.
என்ன உளறுகிறாய்
என்று சீறினார். இன்னொரு காவலன் முதல் காவலன் உதவிக்கு வந்து,
அவர் உளரவில்லை, நாங்கள் காவல் புரிந்து கொண்டு அறைக்கு முன்பு நடமாடிக்கொண்டிருந்தோம், உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த கடல்வேந்தர் வெளியே தலை நீட்டி, தான் 2 நாட்களுக்கு தப்ப போவதில்லை என்றும் எங்களையும் உறங்கபடியும் சொன்னார். எங்கள் நடமாட்ட ஒளியால் அவர் தூங்குவது தடைபடுவதாக சொன்னார். பிறகுதான் நாங்கள் கதவில் சாய்ந்து தூங்கினோம் என்று நடந்ததை விளக்கினார்.
அமைச்சருக்கு என்ன சொல்வது என்று விளங்காததால்,
நீங்கள் சொல்வது நிஜம் என்று எனக்கு எப்படி தெரியும்
என்று பெரிதாக கேட்கவே, அதன் விளைவாக பக்கத்து அறை திறந்து நிலக்கள்ளி வெளியே வந்து,
அப்பா ஏன் கூச்சல் போடுகிறீர்கள், அவர் விழித்துக் கொள்ளப் போகின்றார்
என்று கூறி வாயில் மீது கதவை வைத்து எச்சரிக்கையும் செய்தாள். காவலர் மீது இருந்த கோபம் மகளின் மீது திரும்பவே,
நிலக்கள்ளி என்று அதிகாரத்தோடு அழைத்தார் அமைச்சர்.
இப்போதுதானே சொன்னேன், இறையாத்திர்கள் அப்பா
என்று மீண்டும் வாயை பொத்தி காட்டினாள் நிலக்கள்ளி.
இறைந்தாள் என்ன, அவர் விழித்துக் கொண்டால் தான் என்ன, என் தலையை திருகி விடுவாரோ
என்று கோபத்தோடு கேட்டார் அமைச்சர்.
ஆம்
என்றாள் நிலக்கள்ளி.
என்ன ஆம்?
அமைச்சரின் கோபம் எல்லை கடந்ததால் சத்தம் பலமாயிற்று.
அரை தூக்கத்தில் எழுந்தால் வெறியுடன் வருவார், அப்பொழுது அவர் என்ன செய்வார் ஏது செய்வார் என்று கூற முடியாது
என்று கடல்வேந்தனின் குணாதிசயங்களை எடுத்துச் சொன்னாள் நிலக்கள்ளி.
அமைச்சர் அவளுக்கு பதில் சொல்லாமல் அவளை உற்று நோக்கினார் பல வினாடிகள். பிறகு சாந்தமடைந்து,
நிலக்கள்ளி, இது என் அரண்மனையா, அவன் அரண்மனையா, இங்கு அவன் சிறைவாசியா இல்லை விருந்தாளியா
என்று வினவினார் மிக மெதுவான குரலில். நிலக்கள்ளி சிந்தித்தாள் சில வினாடிகள். பிறகு அவள் பதில் சொன்ன போது அவள் குரலில் மென்மையும் இருந்தது, அவள் வதனம் கனிந்தும் குரல் குழைந்தும் இருந்தது, சொற்களில் ஓர் இனிமையும் ஒலித்தது.
தந்தையே, இது உங்கள் அரண்மனைதான், அவரும் உங்களிடம் சிறை இருக்க ஒப்புக்கொண்டதால் சிறைவாசிதான், அடுத்த 2 நாட்களுக்கு சிறை இருக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றார், ஆகையால் கவலைப்படாதீர்கள்
என்று மெதுவாகவும் இனிமையான குரலிலும் சொன்னாள் மந்திரி மகள்.
சிறை இருக்க ஒப்புக்கொண்டாரா? இல்லாவிட்டால் தப்பிவிடுவாரோ? இங்கு எத்தனை வீரர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா உனக்கு
என்று அமைச்சர் வினவினார். இதற்கு நிலக்கள்ளி திட்டமாகவே பதில் சொன்னார்.
1000 வீரர்கள் இருந்தாலும் அவர் தப்ப இஷ்டப்பட்டால் நீங்கள் தடுக்க முடியாது என்று. அப்பா, ஏற்கனவே இந்த மாளிகையிலிருந்து அவர் தப்பி சென்றது உங்களுக்கு தெரியாதா? என்னையும் அழைத்து சென்றதை மறந்துவிட்டீர்களா
என்றும் வினவினாள். அவள் சொன்னது உண்மை என்று தெரிந்திருந்ததால் அமைச்சர் வீண் வாதத்தில் இறங்கவில்லை.
இப்பொழுது என்ன செய்ய சொல்கின்றாய்
என்று வினவினார் எரிச்சலோடு.
அவர் சிறையிருக்க ஒப்புக் கொண்டிருக்கின்றார், ஆகையால் அதை பற்றி நீங்கள் வீண் விவாதங்கள் கிளப்பாதீர்கள்
என்றால் நிலக்கள்ளி.
நிலக்கள்ளி, இவன் அரசாங்க பணம் பெட்டிகளை திருடி இருக்கிறான்
என்று நினைவுபடுத்தினார்.
அதைத்தான் அவரை ஒப்புக்கொண்டாரே முதல் நாள் இரவில்
என்று கூறி அவன் கொள்ளைக்கு நியாயமும் கற்பித்தாள் நிலக்கள்ளி.
அப்படியானால் குற்றத்துக்கு தண்டனை கிடையாதா?
ஒன்று அவரையே கேளுங்கள், கொள்ளையடிக்கும் காரணத்தை.
சரி, கேட்கின்றேன்
என்று உரிமைய அமைச்சர் நமது அறையை நோக்கி நடந்தார். நிலக்கள்ளியையோ காவலர்களையோ திரும்பியும் பார்க்காமல் அமைச்சர் சென்றதும் அவர் மகளை நோக்கி ஒரு காவலன் கேட்டான்,
அம்மணி, நாங்கள் காவல் புரிவதா வேண்டாமா என்று. வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள் காவல் வீரர் கூடத்துக்கு என்றாள் அவள்.
இந்த கொள்ளைக்காரனை
என்று தொடங்கிய வீரன் நிலக்கள்ளியின் வதனத்தில் விரிந்த சினத்தை கண்டு,
கொள்ளைக்காரரை
என்று மெல்ல விழுங்கினான்.
நான் பார்த்துக் கொள்கின்றேன், போய்விடுங்கள், வீணாக இறைச்சல் போடாதீர்கள்
என்று அவர்கள் செல்வதற்கு படிகளை காட்டினாள்.
அமைச்சருக்கு பதில் சொல்வது யார்
என்று வினவினான் ஒரு காவலன்.
நான்
என்று நிலக்கள்ளி கோப விழிகளை அவர்கள் மீது நாட்டினாள். அந்த ஒரு பார்வை காவலர்களை பறக்க வைத்தது. பிறகு நிலக்கள்ளி நேராக நீராடும் அறை நோக்கி நடந்தாள். நீராடி தலை சீவி முடித்து சமையலறை சென்று காலை உணவு சித்தமாயிருக்கிறதா என்று பார்த்தாள். சித்தமாயிருப்பது தெரிந்ததால் சிறை அறைக்கு சென்று கதவை தட்டினாள்.
யாரது என்று எழுந்தது வேந்தன் குரல்.
நான் தான், எழுந்திருங்கள், பொழுது விடிந்து 1 நாழிகை ஆகிவிட்டது
என்று நிலக்கள்ளி அதட்டினாள். மெல்ல கதவை திறந்து தலையை நீட்டிய கடல்வேந்தன்,
இதற்குள் என்ன அவசரம் என்று வினவினான்.
காலை உணவு சித்தமாயிருக்கின்றது என்றாள் நிலக்கள்ளி.
கடல்வேந்தன் அவளை பின்பற்றி நடந்தான். நீராடும் அறைக்கு சென்றதும் அங்கியையும் உள் அங்கியையும் களைந்து நிலக்கள்ளியிடம் கொடுத்து விட்டு நீராட முற்பட்டான். 2 அங்கிகளையும் எடுத்துக்கொண்டு அவள் அவன் அறையை நோக்கி நடந்தாள். இந்த விந்தையை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் அவளை பின்தொடர்ந்தார். நிலக்கள்ளி கடல்வேந்தன் அறையில் அங்கிகளை படுக்கை மீது வைத்தாள் ஒரு புறமாக. அந்த அங்கிகளை கண்ட அமைச்சர் வியந்து உள் அங்கியை தமது கையில் எடுத்து பார்த்தார். அது முழுவதும் இரும்பு கம்பிகளால் பின்னப்பட்டிருந்தது. அது யவனர்கள் பாதுகாப்புக்கு அணியும் இரும்பு சட்டை என்பதை உணர்ந்த அமைச்சர் முதல் இரவின் அவன் மீது தாக்கிய வேல்கள் செயலற்று விழுந்ததன் காரணத்தை புரிந்து கொண்டார். இன்னொரு அங்கி அவர் ஏற்கனவே பார்த்ததுதான், பெரிய தளபதிகள் போர்க்களங்களில் அணியும் அங்கி அது. அதன் கச்சையில் 4 குறுவாள்கள் இருப்பதை கவனித்தார் அமைச்சர். அவன் வாளை தாம் எடுத்துக் கொண்டதால் அது மட்டும் அங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்ட அமைச்சருக்கு அவனை சிறைப்பிடித்தது சரிதானா என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. அன்றே மன்னருக்கு இது பற்றி தெரிவிக்க தீர்மானித்தார். அந்த சமயத்தில் நீராடிவிட்டு சிறு துணியை இடுப்பில் கட்டி வந்த கடல்வேந்தன் அமைச்சருக்கு தலை வணங்கினார். அமைச்சர் அவனை நோக்கினார். அவன் தலைக்கு நீராடவில்லை என்பதையும் கழுத்துக்கு கீழ்தான் குளித்திருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்ட அமைச்சர்,
வேந்தரே, தலைக்கு தண்ணீர் விடும் பழக்கமில்லை போலிருக்கிறது என்று கேட்டார்.
சில சமயங்களில் உண்டு என்ற கடல்வேந்தன், நிலக்கள்ளி காலை உணவு கொண்டு வா என்று உத்தரவிட்டு உள்ளே சென்று விட்டான். அவன் உத்தரவை நிறைவேற்ற நிலக்கள்ளி விரைந்தாள். அமைச்சர் கலங்கி நின்றார். சிறையில் இருப்பவன் உத்தரவிடுவதும் அதை நிறைவேற்ற தன் மகள் ஓடுவதும் பெரும் விந்தையாயிருந்தது அவருக்கு. மகள் காலை உணவோடு திரும்பியதும் கேட்டார் அமைச்சர்,
அம்மா, இவன் என்ன மருமக பிள்ளையா இந்த வீட்டுக்கு என்று.
அந்த பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது சேர நாட்டில்
என்று நிலக்கள்ளி அவர் மீது புன் சிரிப்பு ஒன்றை வீசிவிட்டு வேந்தன் சிறையிருந்த அறைக்குள் சென்று விட்டாள். அமைச்சர் ஏதும் பேசாமல் சிலையென்று நின்றார்.
கடல்வேந்தனி, நீ இந்த வீட்டு மருமக பிள்ளையா, பார்த்து விடுகிறேன் அதை
என்று சீறினார்.
அவர் உள்ளத்தில் பயங்கர திட்டம் ஒன்று உருவாயிற்று. அந்த சமயத்தில்
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.